அப்போ கிருஷ்ணர் யசோதா நந்தம் ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூப மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் சுபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சககண ரகுநாதாம் தாம் சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககண லலிதா ஸ்ரீ விசாகம் ச நமாம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதாய நிதாய குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரு பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. எவ்வளோ பேர் சிவராத்திரி திருவிழா கொண்டாடினீங்க? சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா? சிவராத்திரி திருவிழா எதுக்காக கொண்டாடினாங்க? சும்மா முடிச்சுட்டு இருக்கணுங்கிறதுக்கா? சிவராத்திரி எதுக்காக கொண்டாடினாங்க? நம்மளுடைய கலாச்சாரத்தில் வேத நாகரிகத்தில் வேத பண்பாட்டில் நிறைய உற்சவங்கள் திருவிழாக்கள்லாம் இருக்கு. அந்த திருவிழாக்களை கொண்டாடுறதுக்கெல்லாம் நிறைய நோக்கங்கள் இருக்கு, காரணம் இருக்கு. சிவராத்திரி கொண்டாடுறோடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன் சிவராத்திரி கொண்டாடணும், சிவபெருமான் யாரு, சிவபெருமானுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அவர் நமக்கு எப்படி நன்மைகளை செய்கிறார், எதுக்காக ஒருத்தர் சிவபெருமான வழிபடணும், எதுக்காக சிவபெருமான வழிபடக்கூடாது, சிவபெருமான வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டால் என்ன கிடைக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ சும்மா போயிட்டு கோயிலில் போயிட்டு கடனுக்குன்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. கோயிலுக்கு போகிறது எதுக்காக, அங்கே ஏன் நம்ம வந்து அந்த தேவதையை வழிபடணும், ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவு. சாஸ்திரங்கள் மூலமாக தெரிஞ்சுட்டு பகவான் மேலே பக்தி செய்யும். சிவபெருமான் ரொம்ப ரொம்ப மங்களமானவர். சிவம் அப்படின்னு சொன்னாலே எல்லா மங்களத்தையும் தரக்கூடியவர். சிவபெருமான் பொதுவாக நம்ம அவரை பார்த்தோம்னா அவருடைய உடலில் சாம்பல்லாம் பூசியிருப்பார், பல இடங்களில் சாம்பல் பூசியிருப்பார், தலையில் ஜடாமுடி வச்சிருப்பார், புளித்தோல் அணிஞ்சிருப்பார், கையில் ஒரு பெரிய சூலாயத்தை வச்சிருப்பார். சில சமயங்களில் சிவபெருமானுடைய படத்தை பார்த்தோன்னா, சில சமயங்களில் முக்காவாசி சிவபெருமானுடைய படங்களை அவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். எப்போ நீங்கள் சிவபெருமானை பார்த்தாலும் அவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். சிவபெருமான் ரொம்ப ரொம்ப மங்களமானவர். அவர் எல்லாருக்கும் எல்லா மங்களத்தையும் தரக்கூடியவர். ரொம்ப கருணை வாய்ந்தவர். எல்லா ஜீவராசிகள் மேலேயும் கருணை வாய்ந்தவர். மனுஷங்க மேலே மட்டும் இல்லை, சிவபெருமான் கழுத்தில் பாம்பு கூட இருக்கு. அப்போ பாம்பு ரொம்ப கீழ்நிலையான அருவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க உயிர்வாளிகள் மேலே கூட கருணை உள்ளவர் சிவபெருமான். சில சமயம் சில அசுரர்கள் கூட சிவபெருமான் வரங்கள் வாங்கிக்குவாங்க. அந்த அசுரர்கள்லாம் ராவணன், கும்பகர்ணன், பிருகாசுரன், பானாசுரன் இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் சிவபெருமானை குறித்து கடுமையாக தவம் இருப்பாங்க. சிவபெருமான் தவங்கள் வழங்குறதுல ரொம்ப சிறந்தவர். அதே மாதிரி சிவபெருமான் சீக்கிரமே சந்தோஷமாகக்கூடியவர். யாராவது அவரை குறித்து கடுமையாக தவம் பண்ணால் உடனே அவர் திருப்தி அடைஞ்சிடுவார். ஸோ அப்படி சிவபெருமான் வந்து சாஸ்திரங்களில் ரொம்ப உன்னதமானவராக வர்ணிக்கப்படுறார். ரொம்ப உன்னதமானவர் அவர். வந்து பகவானுடைய பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவன்னா கிருஷ்ண பக்தர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களே ரொம்ப உயர்ந்தவர் சிவபெருமான். பகவானுடைய பக்தர்கள் 12 பேர் இருக்காங்க. பகவானுக்கு நிறைய பக்தர்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. அதில் 12 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, அதிகாரப்பூர்வமானவங்க, ரொம்ப ரொம்ப உன்னதமானவங்க, பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அந்த 12 பேர்ல சிவபெருமான் ஒருத்தர். ஸ்வயம்பு நாரத சம்பு, குமாரோ கபிலோ மனு, பிரல்லாதோ பீஷ்மோ ஜனகோ பலி வையாசகி வயம். ஸ்வயம்பு அப்படின்னா பிரம்மதேவர், நாரதர், சம்பு அப்படின்னா சிவபெருமான். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரா, நான்கு குமாரர்கள், சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார, நான்கு குமாரர்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ, கபில தேவர், ஜனகா ஜனக மகாராஜ், பீஷ்மதேவர், பலி மகாராஜ், பிரல்லாத் மகாராஜ், சுகதேவ கோஸ்வாமி, யமராஜ், இந்த மாதிரி 12 பெரிய மகாபக்தர்கள் இருக்காங்க, மகாபாகவதர்கள், மகா ஜனங்கள். அதுல சிவபெருமானும் ஒருத்தர். அந்த சிவபெருமான் எப்பவுமே கைலாசத்தில் அவர் இருக்கக்கூடிய இடம் கைலாசம். கைலாசத்தில் தன்னுடைய மனைவியான உமையால் பார்வதியோட எப்பவுமே கைலாசத்தில் நித்தியமாக வாசம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருப்பாங்க, நாரதர், குமாரர்கள், அகஸ்தியர் என் மாதிரி நிறைய முனிவர்கள்லாம் சிவபெருமானை நாடி வருவாங்க. அப்போ சிவபெருமான் அவர்களுக்கு உன்னதமான பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணாதிசயங்கள், பகவானுக்கும் பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம் இதெல்லாம் ரொம்ப அழகா சிவபெருமான் வந்து அவர்களுக்கு வர்ணிப்பார். அப்படி சிவபெருமான் இந்த பூலோகத்திலும் நிறைய இடங்களில் தோன்றியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் காசி. காசி இங்க யாராவது போயிருக்கீங்களா? வாரணாசி, காசி யாரும் போனதில்லை. ரொம்ப ரொம்ப புனிதமான இடமா கருதப்படுது. காசிக்கு வந்து வாரணாசின்னு ஒரு பேர் உண்டு. அந்த காசி மாநகரம் ரொம்ப ரொம்ப புனிதமான இடம். வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய குடும்ப பொறுப்புகள்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அந்த குடும்ப தலைவர், இந்த குடும்பத்தினுடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் காசி யாத்திரை போடுவாங்க. காசி யாத்திரை அப்பெல்லாம் இந்த மாதிரி பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ எல்லாம் போக முடியாது. அப்போ இதெல்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். இப்போ காசி யாத்திரை போறேன்ட்டா போவாங்க, போனாங்க வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படி என்ன அப்படி ஒரு சிறப்புனா, காசியில் யாராவது காசியில் போய் உடலை விட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. காசியில் வந்து கங்கை நதி ஓடுது. கங்கை கரையில் காசியில் போய் இந்த உடலை விடுறவங்களுக்கு என்ன கிடையாது? மறுபிறவியே கிடையாது. அப்படி என்ன அங்கே அவ்வளோ விசேஷம் சிறப்பு? அங்கே காசியில் விஸ்வநாதர்னு சிவபெருமானுக்கு பேர். காசி விஸ்வநாதர், அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு பேர். காசி விஸ்வநாதர், காசி விஷாலாட்சி ரெண்டு பேரும் அங்க தரிசனம் கொடுக்கறாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு. அந்த விஸ்வநாதர் எப்பவுமே ராம நாமத்தை ஓதிண்டே இருப்பார். ராம் 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 ராம். இப்ப யாராவது போய் காசியில உடலை விட்டாங்கன்னா, யாரெல்லாம் போய் காசியில உடலை விடுறாங்களோ அவங்க வந்து இடது பக்கமா சரிந்து விழுவாங்க. அவங்க வலது காதுல சிவபெருமானை வந்து ராமநாமத்தை ஓதுவார். யாரெல்லாம் போய் அங்க உடலை விடுறாங்களோ அவங்க காதுல வந்து சிவபெருமான் என்ன சொல்வாரு? ராம் 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 ராம நாமத்தை சொல்லி அவங்களெல்லாம் மோட்ச கதி கொடுப்பார், வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுடுவார். இப்படி அந்த காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அங்க காசி மாநகரத்துல பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்காங்க. அப்ப நிறைய பக்தர்கள் வந்து அங்க அவரை தரிசிக்கிறதுக்காக வருவாங்க. அதுல ஒரு பக்தர் அவங்க நீங்க பேச வேண்டாம் சொல்லுங்க, அந்த பக்கம் பத்தி காசியில விஸ்வநாதர் விசாலாட்சி எப்பவுமே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அவங்கள அருள் பாலிக்கிறாங்க. அப்படி தினமும் ஒரு பிராமணர், அந்த பிராமணர் வந்து காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறதுக்காக வருவார். அவர் வந்து சிவபெருமானுடைய பக்தர். அவருக்கு அவர் ரொம்ப ஏழை பிராமணர், ரொம்ப ஏழையானவர். அவனுக்கு ஒரு பேராசை ஜாஸ்தி, அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப வசதி வரணும், பணக்காரர் ஆகணும். அவர் தினம் வந்து விஸ்வநாத்தை பிரார்த்தனை செய்வார். ஓ விஸ்வநாத், ஓ போலிநாத், ஓ பூதநாத், ஓ மகாதேவ், தயவுசெய்து என்னை பணக்காரனாக்கிடு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வீட்டு கூரையெல்லாம் மழை பெஞ்சா ஒழுகுது, எனக்கு நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணி இல்லை, எனக்கு நிறைய வசதி வேணும், எப்ப எனக்கு அந்த வசதி எல்லாம் கொடுக்க போற அப்படின்னு அந்த பிராமணர் வந்து யார்கிட்ட கேட்பாரு? சிவபெருமான்கிட்ட கேட்பார். இப்படி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. சிவபெருமான் பார்த்தாரு, இந்த பக்தன் உலக வசதியை வேண்டி எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கான். ஆனா என்னுடைய பக்தருக்கு நான் கொடுக்க விரும்புறது என்னன்னா, அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறத ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா அவங்க அதை விரும்பாம தற்காலிகமான சந்தோஷத்துக்காக எங்கிட்ட வந்து என்கிட்ட இது கூடு அது கூடுன்னு பிரார்த்தனைக்கிறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப பொதுவா நம்ம எல்லாம் போய் தேவதையை வழிபடுவோம், சிவபெருமான், கணபதி, கார்த்திகேயன், முருகர், பார்வதி, எல்லாத்திட்டையும் போய் என்ன கேட்போம், எனக்கு எது கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு இடம் கொடுங்க, எனக்கு வந்து சொத்து கொடுங்க, என்னுடைய பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் போய் பிரார்த்தனை செய்வோம். இந்த பிரார்த்தனை வந்து அவ்வளவு புத்திசாலித்தனமான பிரார்த்தனை இல்லை. தேவதைகள்கிட்ட போய் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்கறது புத்திசாலித்தனமான பிரார்த்தனை இல்லை. அப்ப என்னதான் கேட்கறது, ஏன் இதெல்லாம் கேட்க கூடாது? சரி, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். பகவான் வந்து எவ்வளவு உயிரினங்களை படைச்சிருக்கார், ஆடு, மாடு, கோழி, எறும்பு, சின்ன எறும்புல இருந்து யானை, எறும்பு ரொம்ப சின்னது, யானை ரொம்ப பெருசு, அப்புறம் நிறைய பறவைகள்லாம் இருக்கு, குருவி, புறா, கிளி. இந்த பறவைகளோ மிருகங்களோ என்னைக்காவது கோயிலில் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு இடம் கொடுங்க, எனக்கு வசதி கொடுங்க, எனக்கு நிறைய குழந்தைகளை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா இல்லை? அப்ப அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க, கிடைக்குதா இல்லையா அவங்களுக்கு? ஒரு பறவைக்கு தினமும் இறை கிடை உணவு கிடைக்குதா இல்லையா? கிடைக்குதா இல்லையா? அது கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிதான் கிடைக்குதா? யார் கொடுக்குறாங்க அதைய? யார் கொடுக்குறாங்க? தானா கிடைக்குதா? பகவான் கொடுக்குறாரு. பகவான் வந்து நிறைய உயிரினங்களை படைச்சிருக்கார், அவங்களுக்கு உணவும் கொடுத்திருக்கார். அதனால நமக்கு பசிச்சா என்ன சாப்பிடுவோம்? ஒரு நாலு சப்பாத்தி இல்ல ஒரு நாலஞ்சு இட்லி, ஒருத்தருடைய நிலைக்கு தகுந்த மாதிரி. சிலர் வந்து பத்து இட்லி சாப்பிடுவாங்க, சில நாலு இட்லி சாப்பிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஓரளவு வயிறு வயிறுக்கு போதுமான அளவுக்கு தான் சாப்பிட முடியும், அப்படித்தானே? அப்படி உண்மையா இல்லையா? அதனால நமக்கு தேவையான உணவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். அது கூட பகவான் கொடுத்திருக்காரு. யானை இருக்கு, யானை வந்து டன் கணக்கா சாப்பிடும். நம்ம வந்து ரெண்டு மூணு வாழைப்பழம் சாப்பிடுவோம், யானை கொடுத்த ஒரு கொலையே சாப்பிடும், வாழை கொலையே அப்படி சாப்பிடும். அந்த யானை இன்னைக்காவது கோயில்ல வந்து பகவானே எனக்கு ஒரு வாழை கொலை கொடுங்க, இல்ல ஒரு வாழை மரமே கொடுங்க, இல்ல ஒரு வாழை தோப்பு கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிருக்கா? இல்ல. சோ யானை வந்து என்னைக்குமே கோயில்ல வந்து பிரார்த்தனை பண்ணல, அதுக்கு பிரார்த்தனை பண்ணவும் தெரியாது, அதுக்கு சேர்த்து வைக்கவும் தெரியாது, அப்பப்ப சாப்பிட்டுட்டு அது சந்தோஷமா இருக்கும், அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி நிறைய புறா, கிளிகள், பறவைகள் நிறைய இருக்கு, விலங்குகள், இது இவங்கெல்லாம் வந்து உணவுக்காக கஷ்டப்படலை, பகவான் அதுக்கு உணவு கொடுத்துருக்காரு. அப்போ தன்னை வந்து வழிபடாத உயிரினங்களுக்கே பகவான் உணவு கொடுக்கும்போது நமக்கே ஒரு நாள் உணவு கொடுக்க முடியாது, முடியுமா? முடியாது. எவ்வளோ பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் பகவான் உணவு கொடுத்த, எறும்பு கூட உணவு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு உணவு கொடுக்க முடியுமா? முடியாது. அவனால் அப்ப அதுக்காக போய் பிரார்த்தனை பண்றது புத்திசாலித்தனமா? பகவானே எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு இடம் கொடுங்க, அது கொடுங்க, இதுக்கு கேட்கறது புத்திசாலித்தனமா என்ன? இல்ல. ஆனா என்ன செய்யறது? கடவுளே இல்லைன்னு சொல்றதை விட இது பரவாயில்ல. கடவுள் கிடையாது, கடவுள் இல்ல, எல்லாமே இயற்கையா வருது, நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சேன், நான் தான் அரிசி உண்டு பண்ணேன், நான் தான் கோதுமை உண்டு பண்ணேன், நான் தான் வியாபாரம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் அப்படின்னு நிறைய பேர் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒப்பிடும் போது கடவுள் கிடையாது, எல்லாமே என்னுடைய முயற்சியில நடந்தது அப்படின்னு சொல்றவங்களோட இவங்க பரவாயில்லையா இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு அவங்களோட ஒப்பிடும் போது ஏதோ தேவைக்காக கடவுள்கிட்ட வர்றவங்க பரவாயில்ல, ஆனாலும் அவங்க புத்திசாலி இல்லை. இப்ப கடவுள்கிட்ட வந்து எதுவுமே கேட்க கூடாது, ஆனா கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு அப்பாட்ட போய், இப்ப இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க, இந்த குழந்தைகள்லாம் போய் அவங்க அப்பா அம்மாட்ட எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க, எனக்கு நோட் புக் வாங்கி கொடுங்க, எனக்கு வேனுக்கு ஃபேன் ஸ்கூல் வேனுக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? வேண்டாமா? சொல்லணுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கி தரணும், படிக்க வைக்கணும், இவங்கெல்லாம் சொல்லியா பண்றாங்க? அப்ப அந்த அளவுக்கு நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? நீங்க சொல்லிதான் பண்றாங்களா? இல்ல. குழந்தைகள் சொல்லாமே பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியாதா? தெரியும். அவங்க ஒண்ணு மறந்து போகல, மாசம் மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, வேன் ஃபீஸ் கட்டுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் பகவானுக்கு நம்மளாம் குழந்தைங்க. பகவான் லக்ஷ்மி தேவி நம்முடைய அப்பா அம்மா, அவங்களுக்கு தெரியாது நமக்கு என்ன கொடுக்கணும்னு. தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால அவங்ககிட்ட போய் இது கேட்கறது புத்திசாலித்தனம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, புத்தி இல்லாத குழந்தைகள் போய் கேட்பாங்க, புத்தி உள்ள குழந்தைகள் கேட்க மாட்டாங்க. நல்ல புத்தி உள்ள குழந்தைங்கன்னா என்னுடைய அப்பாவுக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் சும்மா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தால் போதும். அது புத்தி உள்ள குழந்தை. சும்மா அப்பாட்ட போய் இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும், பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டால் டேய் எனக்கு தெரியும் போ அப்படிம்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பகவான்கிட்ட வந்துட்டு நம்ம பக்தி செய்யணுமே தவிர அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்யறது, சில சமயத்தில் நம்ம அந்த அளவுக்கு உன்னதமான நிலையில் இல்லாததுனால கேட்டாலும் தப்பு இல்லை. அது ரெண்டாவது தான், அவங்க முதல் தரமான பக்தர்கள் கிடையாது. முதல் தரமான பக்தர்கள் எதையுமே கேட்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உபன்யாசம் சொன்னேன், ஹனுமான் ஏதோ எதிர்பார்த்தா சேவை பண்ண ராமருக்கு, ஓ நான் போய் லங்கையில போய் சீதாதேவி பார்த்துட்டு வந்தா ராமருக்கு நிறைய சன்மானம் கொடுப்பாரு. அது எதிர்பார்த்தா செஞ்சாரு. அவருக்கு ஒரே நோக்கம் ராமரை சந்தோஷப்படுத்தணும் அவ்வளவு. நான் போய் லங்கையில போய் சீதையை பார்த்துன்னு சொன்னா ராம ரொம்ப சந்தோஷமாவார். அதுக்காக தான் செய்தாரு தவிர, நான் போய் சீதையை பார்த்துட்டு வந்துட்டா ராமருக்கு நிறைய பொன் பொருள்லாம் கொடுப்பாரு, ஒரு நாடையும் பேர்ல எழுதி வச்சிருவாரு. அதுக்காக ஹனுமான் செய்யல. அதனால ஹனுமான் வந்து முதல் தரமான பக்தர். அதனாலதான் இப்போ நம்ம ஹனுமான் வழிபடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ராமர் மேல ஹனுமான் அனுபவிச்சிருந்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த உள்நோக்கம் இல்லாம, வெறுமனே ராமரை திருப்திப்படுத்தணும் அவ்வளவுதான். என்னுடைய சேவையில ராமர் திருப்தி அடைஞ்சா போதும், அந்த அளவுக்கு நான் ராமருக்கு சேவை பண்ணணும். ஆனா இவர் அப்படிப்பட்ட பக்தர் இல்லை. இந்த பிராமணருக்கு எப்படி இருந்தது, சுயமா போய் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தார். சிவபெருமான் பார்த்தாரு, இவருக்கு நான் ரொம்ப உன்னதமான ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இதை புரிஞ்சிக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அப்ப என்ன பண்றது, சரி இவருக்கு ஒரு வழி இருக்கு. இவர் இந்த பிராமணர், இந்த பிராமணர் போயிட்டு சிவபெருமான தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணார், முன்னாடி வந்தார். சிவபெருமான் வந்துட்டு அந்த பிராமணர் முன்னாடி காட்சி கொடுத்தார். சிவபெருமானை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அவரை புகழ்ந்து பானோடனே சிவபெருமான் சொன்னாரு, ஓ பிராமணரே, நான் வந்து உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை தரப்போறேன், உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தரப்போறேன். அது எங்க இருக்குன்னா மதுரால. மதுரால ஒரு பெரிய பக்தர் இருக்கார், அவர் விஷ்ணு கிருஷ்ண பக்தர். அவர் ஒரு பெரிய பொக்கிஷம் வச்சிருக்கார், நீ போய் அவர்கிட்ட வாங்கிக்கோ. அவருடைய பேரு சனாதன் கோஸ்வாமி. சனாதன் கோஸ்வாமின்னு ஒருத்தர் மதுரால இருக்காரு, அவர்கிட்ட போய் அந்த பொக்கிஷம் இருக்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பா சிவமானுக்கு என்னுடைய பிரார்த்தனை கேட்டுருச்சு, இப்ப எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தையே தரப்போறார். பொக்கிஷன் என்னது, நிறைய சொத்து, நிறைய பெரிய அளவிட முடியாத சொத்து தரப்போறார். ரொம்ப சந்தோஷமா காசியிலிருந்து மதுரா வரார். மதுரா வந்தோடனே கேட்டே வரார், இங்க சனாதன் கோஸ்வாமி எங்க இருப்பாரு, சனாதன் கோஸ்வாமி பக்தர் எங்க இருக்காரு, சனாதன் கோஸ்வாமி எங்க இருக்காரு அப்படியே கேட்டு வந்தோடனே அவர் கோகுலத்தில் விருந்தாவனத்தில் ஒரு இடத்துல தங்கியிருந்தார். கண்டுபிடிச்சு வந்துட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அந்த பிராமணர் எங்கிருந்து வராரு, யார் அனுப்பிச்சு விட்டாங்க, யார்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க, சனாதன் கோஸ்வாமி. சனாதன் கோஸ்வாமி எங்க இருக்காரு, மதுரால விருந்தாவன்ல. யாருடைய பக்தர் அவரு, கிருஷ்ணருடைய பக்தர். அவர்கிட்ட அனுப்பிச்சு விட்டார். அப்போ ஒரு நாள் இந்த பிராமணர் வர்றதுக்கு ஒரு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சனாதன் கோஸ்வாமி அவர் எப்பவுமே இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டே இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லிட்டு யமுனா நதி ஓடுதுங்க. விருந்தாவனம் மதுரால யமுனா நதி ஓடும். யமுனா நதி கரையில ஒரு நாள் சனாதன் கோஸ்வாமி இந்த மந்திரம் சொல்லிட்டே வர்றார். அப்படி மந்திரம் சொல்லிட்டு வரும்போது அவர் காலில் ஒரு கல் வந்து தட்டிச்சு, ஒரு கல் தட்டுப்பட்டு அந்த கல் பார்த்தா அவ்வளவு பிரகாசம், அப்படி ஜொலிக்குது அந்த கல் வந்து, அவ்வளவு வெளிச்சம் அந்த கல்லுல இருந்து. அந்த கல்லை எடுத்து பார்த்தார். அந்த கல்லுடைய சிறப்பு என்னன்னா, அது வந்து செங்கல் மாதிரி கிடையாது, செங்கல் கருங்கல் இருக்குல்ல அந்த மாதிரி கல் இல்ல. அந்த கல்லை வச்சு எதை தொட்டாலும் தங்கம் ஆயிரும். அந்த கல்லை வச்சு இவனை தொட்டா இவன் தங்கம் ஆயிடுவான். இந்த கல்லை வச்சு இந்த தூணை தொட்டா இது தங்கம் ஆயிடும். அந்த கல்லை வச்சு இந்த பேகை தொட்டா இது தங்கம் ஆயிடும். அந்த கல்லை வச்சு எதை தொட்டாலும் தங்கம் ஆயிடும். அப்பேற்பட்ட ஒரு கல் யாருக்கு கிடைச்சது, யாருக்கு கிடைச்சது, சனாதன் கோஸ்வாமி கிடைச்சது. சனாதன் கோஸ்வாமி அவர் யாரு, கிருஷ்ண பக்தர். அவருக்கு கிடைச்சது. இப்போ அவர் பார்த்தாரு அந்த கல் எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த கல்லை வச்சு தொட்டா என்னெல்லாம் ஆயிடும், எதை தொட்டாலும் அந்த கல்லை வச்சு தொட்ட தங்கம் ஆயிடும். அது அது யாரு கிடைச்சிருக்கு, சனாதன் கோசாமி கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவருடைய வீடு குடிசை இந்த மாதிரி குடிசை கூற மாதிரி போட்டிருக்கும். அந்த குடிசையில கொண்டு வந்து இந்த கூட்டி குப்பையெல்லாம் உரமா போகும் இல்லையா, அந்த குப்பையில தூக்கி போட்டார். என்னத்த, எந்த கல்லு, பேர் என்னது, சிந்தாமணிக்கல். சிந்தாமணிக்கல் எங்க கொண்டு போட்டிருக்காரு, குப்பையில இருக்கும். அதை அதை வச்சு எதை தொட்டாலும் தங்கமாயிரும். அவர் கொண்டு வந்து அவர் குடிசையை தொட்டா அந்த குடிசையை தங்க கோபுரமாயி தங்கமாயிருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டார், அவரு குப்பையில போட்டார். அவருக்கு அதுல பற்றுதலே இல்லை, இஷ்டமே இல்லாது, ஏதோ கிடைச்சது எடுத்துட்டு வந்து குப்பையில போட்டு வச்சிட்டார். அப்போ இவர் தேடி கண்டுபிடிச்சு சனாதன் கோசாமி கிட்ட வந்துட்டார். யார் வந்தாங்க, யார் வந்தாங்க சனாதன் கோசாமி தேடி, சிவபெருமான அந்த பிராமணர் இல்லையா, பிராமணர் வந்தார். வந்து சனாதன் கோசாமி நமஸ்காரம் பண்ணார். சனாதன் கோசாமி மகாராஜ் நமஸ்காரம், நான் காசிலிருந்து வரேன், அங்க விஸ்வநாதர் என்ன அனுப்பிச்சு வச்சாரு, உங்ககிட்ட ஏதோ விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குன்னாரு, அது எனக்கு வேணும். ஓ அப்படியா, விஸ்வநாதர் சொன்னார் என்ன, ஆமா அவர் சொன்னாரு நீங்க ஏதோ பெரிய சொத்து வச்சிருக்கீங்க, அது உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார். ஓ அப்படியா, ஓ சரி அப்ப எடுத்துக்கோ, எங்க இருக்கு, அந்த குப்பையில இருக்கு, எடுத்துக்கோன்னு. ஓடி போய் குப்பையில இருந்து பார்த்தா அந்த குப்பையில கூட அந்த கல் அப்படி ஜொலிக்குது. எடுத்துக்கிட்ட, ரொம்ப சந்தோஷம் இருக்கு, பா சிவபெருமான் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு, சிந்தாமணி கல் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டார். எடுத்துட்டு சனாதன் கோசாமி நமஸ்காரம் மட்டும் நடந்து வந்தார். வர வழியில அவருக்கு ஒரு யோசனை வந்தது, என்னடா அது, இந்த கல் விலை மதிக்க முடியாது, இதை வச்சு எதை தொட்டாலும் தங்கமாயிரும், இதை ஏன் அவர் குப்பையில போட்டு வச்சிருந்தாரு, அப்படின்னா இதை விட விலை மதிக்க முடியாத ஏதோ ஒன்று அவர் வச்சிருக்கணும், அப்படிதானே, இது குப்பையில போட்டு வச்சிருக்காருன்னா குப்பைன்னா தூர போடுறது, வெளியில வீச வேண்டியது, அந்த இடத்துல இந்த கல்லை போட்டு வச்சிருக்காருன்னா அப்ப சனாதன் கோசாமி என்ன வச்சிருப்பாரு, இதை விட விலை மதிக்க முடியாத ஒன்று வச்சிருக்காரு, அப்ப அதெல்லாம் வாங்கணும், அதான புத்திசாலித்தனம். திரும்ப ஓடி வந்தார், திரும்ப ஓடி வந்து பாபாஜி பேர் சனாதன், சனாதன் கோசாமி பாபாஜி எனக்கு ஒரு சந்தேகம். ஆ என்ன சந்தேகம், இது வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாது, இதை நீங்க குப்பையில போட்டிருக்கீங்க, அப்படின்னா இதை விட விலை மதிக்க முடியாத ஒண்ணு நீங்க வச்சிருப்பீங்க, அது எனக்கு கொடுங்களேன். ஆ இருக்கு, இதை விட விலை மதிக்க முடியாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு தரேன், ஆனா ஒரு கண்டிஷன், இதை கொண்டு போய் யமுனையில போட்டு வந்துரு, யமுனா ஆறு இருக்கு இல்லையா, யமுனா நதியில கொண்டு போய் போட்டு வந்துரு. சரி இதை விட விலை மதிக்க முடியாத ஒண்ணு நமக்கு கிடைக்க போகுது, அப்ப இது நமக்கு எதுக்கு, ஓடி வந்து யமுனையில தூக்கி போட்டுருவார், யமுனையில போட்டு சீக்கிரமா யமுனையில் போட்டு வந்தார். உக்கார், உக்காந்த உடனே இப்ப நான் உனக்கு அந்த சிந்தாமணி கல்ல விட விலை மதிக்க முடியாத ஒண்ணு தரப்போறேன், அது உனக்கு கொடுத்துட்டேன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும், உனக்கு கவலை எல்லாம் போயிடும், நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப, எந்த நிலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப, உனக்கு பயம் ஏக்கம் எதுவுமே இருக்காது, நீ அப்படியே என்ன சொல்றது ஆனந்தத்தில் மிதப்ப, அப்படியா, சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க, ஆர்வமா இருக்கு. சரி நான் சொல்றேன், திரும்ப சொல்லு, சொல்றீங்களா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இதுதான் மந்திரம், இந்த மகா மந்திரத்தை சொல்லிட்டு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. சனாதன் கோசாமி ரொம்ப எளிமையான பக்தர், உண்மையில சனாதன் கோசாமி பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், அவங்க 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 அப்பாலும் பெரிய ஜமீன்தார். அவருடைய காலத்துல முகலாய மன்னர்கள் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணாங்க, நவாப் உசேன் ஷாட்ட இவங்க வேலை பார்த்தாங்க. சனாதன் கோசாமி பெரிய மந்திரியா இருந்து அந்த காலத்துல லட்சக்கணக்கான வருமானம் இருக்கும், ஆனா சனாதன் கோசாமி அதெல்லாம் துச்சமா விட்டுட்டு வந்துடுவார். அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு ஹரிபக்தி வேணும், பகவான் மேல பக்தி செஞ்சு நான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் துச்சமா விட்டுட்டு வந்துடுவார் மதுராக். அப்பேற்பட்ட பக்தர்கிட்ட வந்து இந்த பிராமணர் வந்த உடனே அவர்கிட்ட இருந்து மந்திரம் எல்லாம் கேட்டோன்னு அவருடைய மனசு மாறிடு. ஆமா ஆமா, நான் இவ்வளவு நாளும் உலக விஷயத்துக்காக போய் ஆசைப்பட்டேனே, எனக்கு காசு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும், அதில் எனக்கு சந்தோஷம் தரப்போகுதா என்ன? அது கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கல கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது, கிடைக்கலனாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. பணம் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, பணம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்படின்னா என்ன காரணம்? மனது எப்பவுமே சந்தோஷமாக இல்லை, அதான காரணம். அப்போ மனதில் வந்து ஹரிபக்தி பண்ணால் பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கும். கிருஷ்ணா தன்னுடைய பக்தனுக்கு என்ன தேவையோ கொடுப்பேங்கிறார். பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்றார் கிருஷ்ணா, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசையே தேசாம் நிக்தாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள் பாலிக்கிறேன். அப்ப கிருஷ்ணா ஒருபோதும் தன்னுடைய பக்தர்களே என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம பக்தி பண்ணிட்டே இருந்தா போதும், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். அதுக்காக போய் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம். கிருஷ்ணர் வந்து அவருடைய அவர் மேல நல்ல பக்தி பண்ணி அவருடைய மந்திரத்தை சொல்லி, மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி அவர் அன்போட தினமும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கட்டாயமா அவர் தருவார். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி நம்மகிட்ட உள்ளதையும் அவரே காத்து அருள் பாலிப்பார். எப்படி சிவபெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே விலை மதிக்க முடியாத ஒண்ணு தரணும்னு நினைக்கிறார். ஆனா என்ன பண்றது, நிறைய பேர் தேவதை வழிபடுறவங்க என்ன கேட்கணும்னு தெரியாம நிறைய உலக விஷயத்தை போய் கேட்பாங்க. அந்த தேவதை என்ன பண்ணுவாங்க, அவங்க தொந்தரவை தாங்க முடியாம அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில சமயங்கள்ல அந்த 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 வரங்களே அவங்களுக்கு தொந்தரவா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்படி ஒரு கதை உண்டு புராணத்துல. ஒரு சமயம் ஒரு அசுரன், அவன் பேர் வந்து பிரகாசுரன். யாரு? பிரகாசுரன். பிரகாசுரன் வந்து சிவபெருமானை குறிச்சு கடுமையான தபம் இருப்பான், பயங்கரமான தபம். சாப்பிடாம தூங்காம மழையில பனியில வெயில்ல ரொம்ப கடுமையான தபம். நம்ம எல்லாம் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அப்படி தபம் இருப்பான் சிவபெருமானை சந்தோஷப்படுத்தணும்னு. கொஞ்ச நாள் பார்ப்பான் சிவபெருமான் வரவே இல்லை. கடைசி என்ன பண்ணுவானா, தன்னுடைய உடலுடைய அங்கங்கள்ல வெட்டி யாகத்துல போடுவான், கை கால் எல்லாத்தையும் வெட்டி யாக குண்டத்தில் போடுவான் சிவபெருமானுக்கு, சிவபெருமானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. கடைசியில் அப்பவும் சிவபெருமான் வரல. கடைசியில் இருந்தோம் தலையை வெட்டி போட போயிடும், தலையை வெட்டி யாகத்தில் போடப்போம். அப்போ சிவபெருமான் வந்துடுவார். சிவபெருமான் வந்து சொல்லுவார், டே முட்டாள், உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு என்னதான் வேணும், நீ என்ன கேட்டாலும் நான் சந்தோஷமா தரதான் போறேன், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, அப்படி உனக்கு என்னதான் வேணும் கேளு. சிவபெருமான் வந்தோடனே உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா சிவபெருமான் வந்துட்டார், சிவபெருமானே எனக்கு ஒரு வரம் வேணும். என்ன வரம் வேணும்? நான் யார் தலையில கை வைக்கணும் அவங்க தலை வெடிச்சு போடணும். இப்படி எல்லாம் வரம் கேட்டே ஹிம்சா பண்றாங்க. சரி சிவபெருமான் பார்த்தாரு, சரி என்ன பண்றது, சரி அப்படியே ஆகட்டும், நீ யார் கையில தலையை வைக்க, யார் தலையில கை வைக்கிறியோ அவங்க தலை வெடிச்சு இறந்து போடுவான். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சிவபெருமான் வரம் வாங்கிட்டான். ஆ சிவபெருமான் வந்து என்னைக்குமே வரம் கொடுத்தா அதை பின்வாங்க மாட்டார், அவருடைய வரம் பலிக்கும். ஏன்னா அவள் அவள் வந்து ரொம்ப உயர்ந்தவர், மகாதேவர், தேவர்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவர், மகாதேவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இதெல்லாம் இந்த அசுரனுக்கு தெரியும், சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் வரம் கொடுத்தா பலிக்கும், நடக்காம இருக்காரு. உடனே பார்த்தாரு, சிவபெருமான் பக்கத்தில் பார்வதி தேவி இருந்தாங்க. பார்வதி தேவி ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்வதி தேவி வந்து ரொம்ப அழகு, அவங்க கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே இந்த விருகாசனுக்கு, ஆ பார்வதி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ சிவபெருமான் இருக்கிற வரைக்கும் எப்படி நான் பார்வதி தேவி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்போ என்ன பண்ணிடுவான், சிவபெருமான் தலையில் கை வச்சா அவர் இறந்து போயிடுவார், அதுக்கப்புறம் நான் பார்வதி தேவி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிட்டான், வரம் தந்து வந்தாலேயே கையை வைக்க வந்தான். சிவபெருமான் என்ன பண்ணுவார், ஐயோ இவனுக்கு தெரியாதனமா வரம் கொடுத்துட்டுன்னே, கொடுத்த வரம் பழிக்காமல் போறதில்ல, வரம் கொடுத்தா அது பழிக்கும், சிவபெருமான் வரம் கொடுத்தா அது பழிக்கும். இப்போ அது அவருக்கே ஆபத்தாயிடுச்சு. அங்கே சிவபெருமான் அங்கிருந்து வேகமாக ஓடிடுவார், இவன் துரத்திட்டே வருவான். சிவபெருமான் வேகமாக வந்து வைகுண்டத்துக்குள்ளே வந்துடுவார். வைகுண்ட லோகத்தில் வந்து அங்கே யார் இருக்கா வைகுண்ட லோகத்தில்? கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். என்ன பகவான்கிட்ட வந்துட்டு பகவான் கேட்டார், மகாதேவ் சிவபெருமானே ஏன் இப்படி ஓடி வரீங்க, என்ன நடந்தது? அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து யாருக்கு வரம் கொடுத்தாரு, திருத்ராஸ் இருக்கா, சத்தமா சொல்லுங்க, யாருக்கு வரம் கொடுத்தாரு, பிரகாசுரன், பிரகா பிரகா பிரகாசுரனுக்கு வரம், மிருகாசனுக்கு வரம் கொடுத்தேன், அவன் என்னையே பரீட்சை பண்றான், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயோ சிவபெருமானே, அசுரங்களுக்கெல்லாம் வரம் கொடுக்க மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன் இந்த மாதிரிலாம் வரம் கொடுத்தீங்க, இப்ப பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சு, சரி நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் வைகுண்டத்திலிருந்து வெளியே வருவார். வெளியில வந்தோடனே அப்படியே தேடிட்டு இருக்கான் சிவபெருமான், அங்கேயும் தேடுறான். யார் தேடிட்டு இருக்கா? மிருகாசுரன். கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன பிராமண பையன் மாதிரி மாறிடுவார், ஒரு பிராமண பையன் மாதிரி மாறிட்டு அப்படி வருவார். வந்தோடனே அவனை பார்த்தோன்னே அவங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட, ஏ சகுனியின் மகனே, அவங்க அப்பா பேர் சகுனி தான், டே சகுனியின் மகனே. என்னதும் யாரா அது, இவனுடைய அப்பா பேர் சொல்லி என்ன கூப்பிடுறாங்க, அப்ப எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருக்குமோ, இங்கவா. ஓ பிராமணரே, நீங்க தான் கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா நான் தான் கூப்பிட்டேன். யாரை தேடுற நீ? நான் வந்து சிவமான தேடிட்டு இருக்காரு, என்னை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டாருங்க. சிவமானையா? ஏன் நீ சிவமான தேடுற? அவர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு. அப்படி என்ன ஏமாத்தினாரு? அவர் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. என்ன வரம் கொடுத்தாரு? நான் யார் தலையில கை வைக்கிறனோ என்ன ஆகணும், தலை வெடிச்சு இறந்து போகணும். ஓ அப்படியா, முட்டாள். அவன் என்ன முட்டாள் திட்டுறீங்க நீங்க? ஆமா சிவமானெல்லாம் போய் நம்பலாமா நீ? அவர் வரம் கொடுத்தா என்ன பலிக்குவா போகுது? ஏன் அவரை நீ நம்புற? நம்பிக்கையில உன் தலையில கை வச்சு பாரு அப்படின்னு. நம்பிக்கை இல்லைன்னா உன் தலையில கை வச்சு பாரு. ஆமா ஆமா நானே சிவமான நம்பணும் அப்படின்னு தலையில கை வச்சான். என்ன ஆயிடுச்சு? தலை வெடிச்சு அவன் செத்துப்படுவான். மாதிரி கிருஷ்ணா ரொம்ப புத்திசாலி, அவன் செத்துப்படுவான். அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்துட்டு கைலாசம் போவார். இந்த மாதிரி சிவபெருமான் வந்து யார் வந்து அவரை பிரார்த்தனை பண்ணாலும் அவர் கேட்கிற வரங்களா கொடுப்பார். ஆனா சிவபெருமான் உண்மையில நமக்கு கொடுக்க விரும்புறது என்னன்னா ஹரிபக்தி. ஹரிபக்தி தான் ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. அதை வந்து சிவபெருமான் நம்ம கொடுக்கணும்னு விரும்புவார். நம்ம போய் அவர்கிட்ட அதை கேட்டோம்னா அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார். ஏன்னா பொதுவாகவே தேவதை வழிபடுறவங்களும் அவங்க கிட்ட போய் இதைத்தானே கேட்பாங்க, எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வந்து தேவதைகிட்ட போயிட்டு எனக்கு ஹரிபக்தி கொடுங்க, நான் பக்தி பண்ணணும், நான் கிருஷ்ணர் மேல அன்பா இருக்கும்னா அந்த தேவதை ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. ஆனா புராணத்துல சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பக்தரோட விஷ்ணு பக்தர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க என்கிட்ட, அவங்க எங்க மேல அன்பு செய்வாங்க அப்படின்னு சிவபெருமான் வந்து ஹரிபக்தர்ல ரொம்ப புகழ்ந்து சொல்றார் புராணத்துல. சோ இப்படி சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் ஸ்ரீமதி பார்வதி தேவிய விவாகம் செய்யறதுதான் சிவராத்திரி. அதாவது சிவபெருமான் வந்து ஒவ்வொரு யுகமும் தனக்கு கணவனா வரணும்னு சொல்லி பார்வதி தேவி ஆசைப்படுவாங்க. அப்போ புராணத்துல ஒரு கதை உண்டு, சதி தேவி, பார்வதிக்கு இன்னொரு பேர் வந்து சதி தேவின்னு இருக்கு. சதி சதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமயம் அவங்க அப்பா நடக்கூடிய யாகத்துக்கு போய் அங்கே தன்னுடைய உடலை விட்டுடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப பொறாமையாக இருப்பார். அவங்க அப்பா பேரும் தக்ஷன். தக்ஷன் யாகம் செய்யும்போது அவர் சிவபெருமானை கூப்பிட மாட்டார் யாகத்துக்கு, சிவபெருமான் மேலே உள்ள பொறாமையினால. ஏன்னா தக்ஷனுக்கு ரொம்ப அகங்காரம், நான் தான் ரொம்ப பெரிய தேவன், என்னை காட்டிலும் உயர்ந்த தேவர் கிடையாது, ரொம்ப பெரிய பதவியில் இருக்கேன் அப்படிங்கிற அகங்காரத்தில் அவன் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் செய்வான். அப்போ சதி தேவி அவளுக்கு தாக்ஷாயினின்னு ஒன்று பேர். தாக்ஷாயினா தக்ஷனுடைய புதல்வி. தாக்ஷாயினி என்ன பண்ணுவா, என்னுடைய அப்பா என் கணவரை மதிக்கல, அப்போ எனக்கு எதுக்கு இந்த உடல் அப்படின்னு அந்த உடலோட ஒரு உக்காந்து அப்படியே தவம் பண்ணி உடல் அப்படியே நெருப்பாக்கிண்டு அந்த உடலை விட்டுடுவாங்க. அந்த உடலை விட்டதுக்கப்புறம் சதி தேவி இமயமலை இருக்கு இல்லையா, இமயமலையுடைய சக்கரவர்த்தி தேவர் வந்து இமவான். இமவான்கிற ராஜாவுக்கு மகளாக வருவாங்க. அப்போதான் அவங்க பேர் பார்வதி. பர்வதம்னா மலை, பார்வதினா மலை மகள், மலைகளுக்கு வந்து மகளா, அந்த இமவான் இமயமலைக்கு மகளாக தோன்றதுனால அவங்களுக்கு பார்வதின்னு பேர். ஸோ இப்படி அன்று பார்வதியும் சிவபெருமானும் சிவராத்திரி அன்றைக்கு தான் ஒன்று சேர்ந்து நடனம் செய்வாங்க. அவருடைய அடியார்கள்லாம் அவங்களை வழிபாடு பண்ணுவாங்க. விஷ்ணு பக்தர்லாம் அவர்கிட்ட போய் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும்னு அவர்கிட்ட வேண்டிக்குவாங்க. ஸோ இதுதான் சிவராத்திரியுடைய மகத்துவம். சிவபெருமான் அவ்வளவு மங்களமானவர், அவ்வளவு உன்னதமானவர். அப்ப நம்ம சிவமான்ட்ட என்ன கேட்கணும், ஹரிபக்தி கேட்கணும். சிவமான்ட்ட போய் எனக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது அவ்வளவு புத்திசாலித்தனம். ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, ஹரிபக்தி கொடுங்க, நான் நல்லா பக்தி செய்யணும், பகவான் மேல அன்பு வரணும், நான் எப்பவும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், நான் அடுத்தவங்களுக்கு மேல பொறாமை கொள்ளக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது, நான் எப்பவுமே ரொம்ப பணிவா இருக்கணும், எளிமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கேட்க. புரிஞ்சுதா? ஓகே ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்க. யாருக்காதா கேள்விகள் சந்தேகங்கள்? இன்னொரு சமயம் ஆக்சுவலி சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் இன்னொரு சமயம் என்ன ஆகுன்னா, ஒரு அசுரன், அவர் பேர் மாயாதனவன். ஒரு அசுரன் யாரு? மாயாதனவன். இந்த மாயாதனவன் என்ன, பயங்கரமான அசுரன். அவனுக்கு நிறைய மாய வித்தைகள்லாம் தெரியும். அவனை கண்டு மூணு உலகத்திலும் பயந்துக்குவாங்க. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருக்கும் பயம் அவன் மேல. அப்ப அந்த மாயாதனவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் பயங்கரமா கொடுமை பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, அவனுடைய மாய சக்தினால, இந்த மாயாதனவன் தரைய மாய சக்தினால பறக்கக்கூடிய மூணு நகரங்களை உண்டு பண்ணிடுவான். ஃப்ளைங் சிட்டி, பறக்கக்கூடிய நகரம், மூணு நகரம் அப்படியே பறக்கும். அந்த அந்த சிட்டியே பறக்கும். அவனுடைய 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 அந்த மாய சக்தினால மூணு நகரமும் பறக்கக்கூடியது. அதுக்கு திரிபுரான் பேரு. திரிப்பு, த்ரீனா மூணு, த்ரைனா மூணு, சமஸ்கிருதத்துல த்ரைனா மூணு, திரிபுரா அப்படின்னா மூணு, புறானா புறம் சொல்றோம் இல்லையாப்போ, ராமநாதபுரம், சமத்துவபுரம். இந்த புறம் சொன்னா ஒரு ஊர், திரிபுரானா மூணு நகரம். அப்படி மூணு நகரம் அப்படி பறக்கும். சில சமயம் கண்ணுக்கு தெரியாது, சில சமயம் கண்ணுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அதுல இருந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுவான், தாக்குவான். அப்ப எல்லா தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் பயந்து போய் பகவான்கிட்ட ஓடி வருவாங்க, விஷ்ணுகிட்ட. ஓ பகவானே, விஷ்ணு, கிருஷ்ணா, ஜெகநாதா, ஜனார்தனா, ராகவா அப்படின்னு பகவான் வந்து, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, இந்த அசுரன் எங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்றான். ஆக்சுவலி கிருஷ்ணர், கிருஷ்ணர் பகவான் வந்து எல்லாரையும், அவர்னால எப்பேற்பட்ட அசுரனே அவர்னால வதம் பண்ண முடியும். போன உபன்யாசத்துல பார்த்த, போன கிளாஸ்ல, மூணு மாசம் குழந்தையா இருக்கும்போது கிருஷ்ணர் யாரு கொண்டாரு? பூத்தனா ராட்சசிய. ஏதாவது கஷ்டப்பட்டாரா? ஏதாவது ஆயுதம் தான் வச்சிருந்தாரா? ஒண்ணுமே. வெறுமனே என்ன பண்ணாரு, பூதநாட்ட பாலை குடிச்சாரு. பூதநாட்ட பாலை குடிக்கிற மாதிரி என்ன பண்ணாரு, உயிரையும் சேர்த்து எடுத்து அவருக்கு மோசம் கொடுத்துட்டாரு. சோ இப்படி கிருஷ்ணருக்கு ஒரு அசுரங்களை கொள்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் அதுக்காக தோன்ற வேண்டிய அவசியம், அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய சுதர்சன் சக்கரத்தை விட்டுட்டா எப்பேற்பட்ட அசுரனும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நம்ம தினமும் காலையில் சூரியனை பார்க்கிறோம் இல்லையா, சூரியன் காலையில் உதிக்கும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடும், சூரியனை பார்த்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது, தவிக்க முடியாது அதோட உஷ்ணத்தை. 12 மணி 1 மணிக்கெல்லாம் வெளியில போறதுக்கே கஷ்டமா இருக்கும். இது ஒரு சூரியன். சுதர்சன் சக்கரத்துக்கு பல கோடி சூரியன் சேர்ந்தா எந்த ஒரு உஷ்ணமும் சக்தியும் இருக்குமோ அதுகிட்ட இருக்கும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. சுதர்சன் சக்கரத்துக்கு யாரு தான் தப்பிக்க முடியும்? அப்போ ஒரு அசுரனை கொள்றது கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை. ஆனா எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை விட தன்னுடைய பக்தர்களுக்கு புகழ் அதிகமா வரணும்னு விரும்புவார். அதுவே தான் நம்ம போன உபன்யாசத்துல பார்த்தோம். ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் வந்து லங்கைக்கு எப்படி போனாரு, எப்படி போனார் ராமர், பால அமைச்சு போனார். ஹனுமான் எப்படி போனாரு, ஒரே ஜம்ப்ல போனார். இப்போ ராமர் வந்து ராவணனை கொள்றதுக்கு லங்கைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல ராவணனை, ஆயிரக்கணக்கான ராவணனை கொல்ல முடியும். ஆனா ராமர் தன்னுடைய லீலையில தன்னை விட தன்னுடைய பக்தர்களுக்கு நிறைய புகழ் தருவார். ஹனுமான், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், இவங்கெல்லாம் ராமாயணத்துல ராமருக்கு சேவை பண்ணி நிறைய புகழ் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த லீலையில எல்லா தேவர்களும் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்லுவாரு, நீங்க போய் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் நினைச்சா இந்த திரிபுராவை மூணு நகரத்தையும் அழிச்சு அந்த மாயாதன அசுரனை வதம் பண்ணுவார். அப்போ எல்லா தேவர்களும் சிவபெருமான்ட வந்தாங்க. சிவபெருமான் எங்க இருப்பாரு, கைலாஸ் கைலாசத்தை வந்து அவரை துதித்து பாடி, ஓ சிவபெருமானே, மங்களமானவரே, இந்த 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 உலகத்துக்கு அடைக்கலம் தரக்கூடியவரே, வரங்களை தரக்கூடியவரே, இது மாதிரி ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி பகவான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்க சொன்னார், இந்த அசுரன் நீங்க கொல்லணும். சிவபெருமான் உடனே ஒரு ரதத்துல ஏறி அம்பு வில்லலை எடுத்துட்டு போய் அந்த அசுரன் கூட வதம் பண்ணுவார், சண்டை பண்ணுவார். ஒரு காலகட்டத்தில் சிவபெருமான் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவார். அப்போ பகவானை மனசில் நினச்சி ரொம்ப உறுதியோட அவருடைய நாமங்களை ஜபிச்சு என்ன பண்ணுவார், இந்த அசுரனை வதம் செய்வார். மாயாதனவனை வதம் பண்ணி அந்த மூன்று நகரத்தையும் எரிச்சிடுவார் தன்னுடைய அஸ்திரங்களால். அவர்கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கு, பசுபத அஸ்திரம். இந்த பசுபத அஸ்திரம் வந்து பிரளய காலத்தில் பிரளயமே ஏற்படுத்தக்கூடியது. அன்றிலிருந்து சிவபெருமானுக்கு திரிபுராரின்னு ஒரு பேர். திரிபுராரி மூன்று நகரங்களையும் எரிச்சவர். இந்த மாதிரி அவருடைய இதை சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் சிவபெருமான், அவ்வளவு பிரியமானவர் பகவானுக்கு. அதனால நம்ம முட்டாள்தனமா நடிச்சக்கூடாது. சிவபெருமான் பெருசா, கிருஷ்ணர் பெருசா, அவங்க இவங்க இவரோட அவர் பெரியவர் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, பகவான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், எல்லாம் பண்றார். அது வந்து ஒவ்வொரு தேவதற்கு நம் முதல்ல உபன்யாசன மாதிரி ஒவ்வொரு தேவதற்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. சிவபெருமான் வந்து இந்த உலகத்தை அழிக்கிற பொறுப்பு எடுத்துட்டு இருக்காரு. அதே சமயத்தில் இந்த உலகத்தையும் அவர் தான் பராமரிக்கிறார். சிவபெருமானும் பார்வதியும் தான் இந்த உலகத்துக்கு தேவதைகளா இருக்காங்க. ஆனா அவங்களை தனிப்பட்ட விதத்துல நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்ட வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க, நம்ம மேல ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இப்படிதான் அவங்களை சந்தோஷப்படுது. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபா. ஓகே, இந்த பிரசாதத்தை இன்னைக்கு யார் பண்ணியிருக்காங்க?